அதிகாரம் 11. இச்சை அடக்கம் இல்லாதவர்களுக்கு ஊழியம் செய்தல். மெய்யான சீர்திருத்தம் ஒவ்வொன்றும் நற்செய்தி ஊழியத்தில் பங்கெடுத்து புதிதும் உன்னதமுமான வாழ்க்கைக்கு ஆத்மாவை உயர்த்த முனைகிறது. விசேஷமாக இச்சையடக்க சீர்திருத்தம் கிறிஸ்தவ ஊழியர்களின் ஆதரவை கோருகிறது. இந்த வேலைக்கு அவர்கள் கவனம் கொடுத்து அதை வாழ்க்கை காரியமாக்க வேண்டும். எவ்விடத்திலும் மெய்யான இச்சையடக்கத்தின் கொள்கைகளை மக்களுக்கு கொடுத்து இச்சையடக்க உறுதிமொழியில் கையெழுத்திடும்படியாக அவர்கள் அழைக்க வேண்டும். தீய பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறவர்கள் சார்பில் ஊக்கமான முயற்சி எடுக்க வேண்டும். இச்சையடக்கமின்மையினால் விழுந்து போனவர்களுக்காக செய்ய வேண்டிய ஒரு வேலையானது எவ்விடத்திலும் இருக்கிறது. சபையிலும் மத நிறுவனங்களிலும் கிறிஸ்தவ இல்லங்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற இடங்களுக்கு நடுவிலும் வாலிபர்களில் அநேகர் அழிவின் பாதையை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இச்சையடக்கமில்லாத பழக்கங்களினால் அவர்கள் தங்கள் மேல் வியாதிகளை கொண்டு வந்து பாவ திளைப்புகளுக்காக பணம் பெறும் பேராசையால் உண்மையற்ற பழக்கங்களில் விழுகிறார்கள். ஆரோக்கியமும் குணமும் பாழாக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட பரிதாபமான ஆத்துமாக்கள் தேவனை விட்டு பிரிந்து சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டு இந்த வாழ்க்கையிலும் வரவிருக்கும் வாழ்க்கையிலும் எந்த நம்பிக்கையும் இல்லை என்று உணர்கிறார்கள். பெற்றோரின் இருதயங்கள் உடைந்து போகின்றன. தவறு செய்கிற இப்படிப்பட்டவர்களை நம்பிக்கையற்றவர்கள் என்று மனிதர் பேசுகிறார்கள். ஆனால் தேவன் அவ்விதம் கருதுகிறதில்லை. அவர்கள் இவ்விதம் ஆனதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு அவர்களை மன உருக்கத்தோடு அவர் பார்க்கிறார். இந்த வகுப்பாருக்கே உதவி அவசியம். என் ஆத்மாவுக்காக எவரும் விசாரப்படவில்லை என்று சொல்லக்கூடிய தருணத்தை அவர்களுக்கு ஒருபோதும் தராதீர்கள். இச்சையடக்கமின்மைக்கு பலியானவர்களுள் அனைத்து தொழிலையும் சார்ந்த அனைத்து தரப்பினரும் இருக்கிறார்கள். உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களும் சிறந்த தாளந்துகளை கொண்டவர்களும் மாபெரும் சாதனை புரிந்தவர்களும் கூட சோதனையை எதிர்க்க திராணியற்றவர்களாகும் வரையிலும் பசியில் திளைக்க தங்களை கொடுக்கிறார்கள். ஒரு காலத்தில் செல்வமாக இருந்த சிலர் இன்று வீடின்றியும் நண்பர்களின்றியும் துன்பத்திலும் துயரத்திலும் வியாதியிலும் கீழான நிலைமையிலும் இருக்கிறார்கள். சுய கட்டுப்பாட்டை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். ஒரு உதவியின் கரம் அவர்களிடம் நீட்டப்படாத பட்சத்தில் இன்னும் கீழாக அவர்கள் அமிழ்ந்து விடுவார்கள். இவர்களை பொறுத்தவரை சுயத்தில் திளைப்பது சன்மார்க்க பாவம் மாத்திரமல்ல, சரீர பிரகாரமான வியாதியும் கூட. இச்சையடக்கம் இல்லாதவர்களுக்கு உதவும் போது பல வேளைகளில் கிறிஸ்து செய்ததைப் போலவே நாமும் அவர்களுடைய சரீர நிலைமைக்கு முதல் கவனம் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு ஆரோக்கியமான கிளர்ச்சியூட்டாத ஆகாரமும் தண்ணீரும் சுத்தமான துணியும் சரீர சுத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் அவசியம். உதவி உயர்த்துகிற கிறிஸ்தவ செல்வாக்கின் சூழ்நிலையால் அவர்கள் சூழப்பட வேண்டும். தீய பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் உதவி பெற்று தங்களை கட்டியிருக்கிற சங்கிலியை உடைப்பதற்கேதுவான ஒரு இடம் ஒவ்வொரு பட்டணத்திலும் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். பிரச்சனைகளுக்கு மதுபானமே ஒரே ஆறுதல் என்று அநேகரால் எண்ணப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் ஆசாரியனும் லேவியனும் செய்ததை போன்று அல்லாது நல்ல சமாரியனுடைய உதாரணத்தை பின்பற்றுவார்களானால் அவ்விதம் எண்ணப்பட அவசியம் இருக்காது. இச்சையடக்கமின்மைக்கு ஆளானவர்களை நடத்துவதில் தெளிவான சிந்தை கொண்ட மனிதர்களோடு அல்ல, சில காலம் பிசாசின் வல்லமைக்கு கீழ்ப்பட்டிருந்தவர்களோடு செயல்படுகிறோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பொறுமையாயிருந்து சகியுங்கள். வெறுப்பூட்டி எதிர்த்து நின்று தடை செய்கிற தோற்றத்தை நினைக்காது, கிறிஸ்து தம் ஜீவனை கொடுத்து மீட்டிருக்கிற அந்த விலையேற பெற்ற வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். குடிகாரன் தன் இழிவான நிலையை குறித்த விழிப்பை அடையும் போது நீங்கள் அவனுக்கு நண்பர்கள் என்று காண்பிக்க உங்கள் பலத்தில் உள்ள அனைத்தையும் செய்யுங்கள். கடிந்து கொள்ளும் ஒரு வார்த்தையையும் பேசாதேயுங்கள். ஒரு செய்கையோ வார்த்தையோ நிந்தையாவது வெறுப்பையாவது வெளிப்படுத்த வேண்டாம். அந்த எளிய ஆத்மா பெரும்பாலும் தன்னையே சபித்து கொண்டிருக்கும். எழும்பும்படியாக அவனுக்கு உதவுங்கள். விசுவாசத்தை ஊக்கப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுங்கள். அவனுடைய குணத்தில் இருக்கிற ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் பலப்படுத்த முயற்சியுங்கள். எவ்விதம் உயரத்தை அடைவது என்று அவனுக்கு போதியுங்கள். சக மனிதரின் மரியாதையை பெறும்படி வாழ்வது சாத்தியம் என்று அவனுக்கு காண்பியுங்கள். தேவன் அவனுக்கு கொடுத்திருந்து முன்னேற்ற அவன் தவறியிருந்த தாளந்துகளின் மதிப்பை காண அவனுக்கு உதவுங்கள். அவனுடைய சித்தம் இழிவாகி பலவீனப்பட்டிருந்த போதும் கிறிஸ்துவில் அவனுக்கு நம்பிக்கை உண்டு. அவனுடைய இருதயத்தில் உன்னத உணர்வுகளையும் பரிசுத்த ஆசைகளையும் அவர் எழுப்புவார். சுவிசேஷத்தில் அவன் முன்பாக வைத்திருக்கிற நம்பிக்கையை பற்றி கொள்ள அவனை ஊக்கப்படுத்துங்கள். சோதிக்கப்பட்டு போராடி கொண்டிருக்கிற ஒருவன் முன் வேதாகமத்தை திறந்து தேவனுடைய வாக்கு தத்தங்களை மீண்டும் மீண்டும் அவனுக்கு வாசியுங்கள். இந்த வாக்கு தத்தங்கள் அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் இலைகளைப் போல இருக்கும். பொறுமையோடு முயற்சிகளை தொடருங்கள். கிறிஸ்துவின் மூலம் வரும் மீட்பின் நம்பிக்கையை நடுங்கிக் கொண்டிருக்கும் கரம் நன்றியான மகிழ்ச்சியோடு பற்றி கொள்ளும் வரை உங்கள் முயற்சிகளை பொறுமையாக தொடருங்கள். நீங்கள் உதவ முயற்சிக்கிற அவர்களோடு உறுதியாக பிணைக்கப்படாவிடில் ஒருபோதும் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. தீமை செய்ய அவர்கள் தொடர்ச்சியாக சோதிக்கப்படுவார்கள். மதுபானத்தின் ஏக்கத்தினால் மீண்டும் மீண்டும் அவர்கள் ஏறக்குறைய வெற்றி கொள்ளப்படலாம். மீண்டும் மீண்டும் அவர்கள் விழலாம். எனினும் இது நிமித்தம் உங்கள் முயற்சிகளை நிறுத்தி விடாதீர்கள். கிறிஸ்துவுக்காக வாழும் ஒரு முயற்சி எடுக்க அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மன வல்லமை பலவீனமடைந்திருக்கிறது. ஆத்துமாக்களை கவனிப்பவர்கள் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களைப் போல அவர்களை கவனத்தோடு பாதுகாக்க வேண்டும். அவர்கள் தங்கள் மனித தன்மையை இழந்து விட்டார்கள். அதை மீண்டும் பெற வேண்டும். தீமைக்கெதிரான பலமான பரம்பரை இயல்புகளை எதிர்த்து அநேகர் போராட வேண்டியதிருக்கிறது. இயற்கைக்கு மாறான ஏக்கங்களும் சிற்றின்ப உணர்ச்சிகளும் பிறப்பிலிருந்தே அவர்களுக்கான சொத்தாக இருக்கிறது. இவைகளுக்கு எதிராக கவனமாக பாதுகாக்கப்பட வேண்டும். இவர்களை ஆள நன்மையும் தீமையும் உள்ளும் புறமும் போட்டியிட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு ஊடாக கடந்து வராதவர்கள் பசியின் ஏறக்குறைய வெற்றி கொள்ளும் வல்லமையை அல்லது சுயத்திழைப்பின் பழக்கங்களுக்கும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கத்தோடு இருக்கும் தீர்மானத்திற்கும் இடையே இருக்கிற போராட்டத்தின் தீவிரத்தை அறிய முடியாது. மீண்டும் மீண்டும் இந்த யுத்தம் செய்யப்பட வேண்டும். பசிக்கும் உணர்ச்சிகளுக்கும் எதிரான போராட்டத்தில் தொடர கிறிஸ்துவிடம் இழுக்கப்பட அநேக சன்மார்க்க தைரியம் பெற்றிருக்க மாட்டார்கள். எனினும் ஊழியக்காரர் இதனால் சோர்ந்து போகக்கூடாது. அடிமட்டத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் சறுக்கி விழுகிறார்களா? நீங்கள் தனியாக ஊழியம் செய்யவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மெய் மனதோடு இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய மகனோடும் மகளோடும் பணிவிடை செய்யும் தூதர்கள் சேவையில் இணைகிறார்கள். கிறிஸ்துவே மீட்டெடுப்பவர். விசுவாசமுள்ள தமது ஊழியரின் பக்கத்தில் மாபெரும் வைத்திய தாமும் நின்று மனம் வருந்துகிற ஆத்மாவிடம், மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, மார்க்கு 2:5 என்று கூறுகிறார். மாபெரும் சந்தர்ப்பங்களினாலும் மிக பெரிய வெளிச்சத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டும் அதை மேம்படுத்தாதவர்கள் வெளியே புறம்பான இருளிலே விடப்படும் போது சுவிசேஷத்தில் தங்கள் முன் வைக்கப்பட்டிருந்த நம்பிக்கையை பற்றி கொண்டு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற அநேக ஒதுக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள். தீய பழக்கங்களுக்கு பலியானவர்கள் தங்களுக்காக ஒரு முயற்சி எடுப்பதன் அவசியத்திற்கு எழுப்பப்பட வேண்டும். அவர்களை உயர்த்தும்படி மற்றவர்கள் மிகவும் ஊக்கமான முயற்சி எடுக்கலாம். தேவனுடைய கிருபை இலவசமாக கொடுக்கப்படலாம். கிறிஸ்து மன்றாடலாம். அவருடைய தூதர்கள் ஊழியம் செய்யலாம். ஆனால் அவர்கள் தானும் தங்களுக்காக யுத்தம் செய்ய எழும்பாத போது அனைத்தும் வீணாகவே இருக்கும். அப்போது வாலிபனாயிருந்து விரைவில் இஸ்ரவேலின் கிரீடத்தை பெறவிருந்த சாலமோனுக்கு தாவீதின் கடைசி வார்த்தைகள், நீ திடன் கொண்டு புருஷனாயிரு, 1 Samuel 2:2 என்று இருந்தது. நித்திய கிரீடத்தின் வேட்பாளரான மனுக்குலத்தின் ஒவ்வொரு பிள்ளைக்கும் நீ திடன் கொண்டு புருஷனாயிரு என்று வேதவாக்கியம் கூறுகிறது. சுயத்தில் திளைத்தவர்கள் மனிதராக இருக்க வேண்டுமானால் மாபெரும் சன்மார்க்க சீரமைப்பு அவசியம் என்று பார்க்கவும் உணரவும் நடத்தப்பட வேண்டும். எழும்பி கிறிஸ்துவின் பலத்தினால் சுய திளைப்புக்கு தியாகம் பண்ணப்பட்டிருந்த தேவன் கொடுத்த புருஷ லட்சணத்தை மீண்டும் வெற்றி கொள்ள தேவன் அவர்களை அழைக்கிறார். சோதனையின் பயங்கரமான வல்லமையையும் திளைப்புக்கு நடத்துகிற கவர்ச்சியான விருப்பங்களையும் உணர்ந்த அநேக மனிதர்கள் தீமையை என்னால் தடுக்க முடியாது என்று விரக்தியில் கதறுகிறார்கள். அவர்களால் முடியும் என்றும் அவர்கள் எதிர்த்து நிற்க வேண்டும் என்றும் அவர்களிடம் சொல்லுங்கள். மீண்டும் மீண்டும் அவர்கள் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் எப்போதும் அவ்விதமாகவே இருக்க வேண்டியதில்லை. பாவ வாழ்க்கையின் பழக்கங்களால் கட்டுப்படுத்தப்பட்டிருந்து சன்மார்க்க பலத்தில் அவன் பலவீனமாய் இருக்கிறான். அவனுடைய வாக்குறுதிகளும் தீர்மானங்களும் மணற் கயிற்றை போன்றிருக்கின்றன. தனது உடைந்த வாக்குறுதிகளையும் பரிமுதலான உறுதிமொழிகளையும் குறித்த அறிவு தனது உண்மையின் மேலிருக்கும் நம்பிக்கையை பலவீனப்படுத்தி தேவன் தன்னை ஏற்றுக்கொள்ளவோ அல்லது தன்னுடைய முயற்சிகளோடு கிரியை செய்யவோ முடியாது என்று அவனை உணர வைக்கிறது. ஆனால் அவன் விரக்தி அடைய வேண்டிய அவசியமில்லை. கிறிஸ்துவில் நம்பிக்கை வைக்கிறவர்கள் பரம்பரையான அல்லது பழகிக்கொண்ட பழக்கத்திற்கோ இயல்பிற்கோ அடிமைப்பட வேண்டியதில்லை. கீழான குணங்களுக்கு தங்களை அடிமைகளாக வைத்திருப்பதை விடுத்து ஒவ்வொரு பசியையும் உணர்வையும் அவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும். நம்முடைய குறைவான பலத்தில் தீமையோடு போராட தேவன் நம்மை விட்டுவிடவில்லை. தீமை செய்வதற்கான பரம்பரையான அல்லது விருத்தி செய்த இயல்புகள் என்னவாக இருந்தாலும் அவர் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிற வல்லமையினால் அவைகளை மேற்கொள்ள முடியும். சித்தத்தின் வல்லமை. சோதிக்கப்படுகிறவன் அவனுடைய சித்தத்தின் மெய்யான வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இதுதான் மனிதனுடைய இயல்பில் ஆட்சி செய்கிற, தீர்மானிக்கிற அல்லது தெரிந்தெடுக்கிற வல்லமை. நமது தீர்மானத்தின் சரியான செயலை சார்ந்தே அனைத்தும் இருக்கிறது. நன்மையையும் தூய்மையையும் செய்யும் விருப்பம் எவ்வளவு பெரியதாயிருப்பினும் அது நல்லது. ஆனால் அதை அங்கேயே நிறுத்தி விடுவோமானால் ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. தங்களுடைய தீய நாட்டங்களை வெற்றி கொள்ள நம்பி ஆசைப்படும் போதே அநேகர் அழிவிற்கு செல்வார்கள். அவர்கள் தங்கள் சித்தத்தை தேவனிடம் ஒப்படைப்பதில்லை. அவருக்கு சேவை செய்ய தெரிந்து கொள்வதில்லை. தேவன் நமக்கு தெரிந்து கொள்ளும் வல்லமையை கொடுத்திருக்கிறார். அதை செயல்படுத்துவது நம்மிடம் இருக்கிறது. நம்மால் நம்முடைய இருதயத்தை மாற்ற முடியாது. நம் சிந்தைகளையும் நம் உணர்வுகளையும் நம் விருப்பங்களையும் கட்டுப்படுத்த முடியாது. நம்மால் நம்மை தூய்மைப்படுத்தி தேவனுடைய சேவையில் பொருத்த முடியாது. எனினும் தேவனுக்கு ஊழியம் செய்ய நாம் தெரிந்து கொள்ளலாம். அவரிடம் நம் சித்தத்தை கொடுக்கலாம். பின்னர் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் நம்மில் உண்டாக்குவார். இவ்விதம் நம்முடைய இயற்கை இயல்புகள் முழுவதும் கிறிஸ்துவினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்படும். நம்முடைய சித்தத்தை சரியாக செயல்படுத்துவதன் வழியாக வாழ்க்கையில் முழுமையான மாற்றம் செய்யப்பட முடியும். நம் சித்தத்தை கிறிஸ்துவுக்கு கொடுப்பதினால் தெய்வீக வல்லமைக்கு நண்பராகிறோம். நம்மை உறுதியாக வைக்க மேலிருந்து பலம் பெறுகிறோம். பலவீனமும் தடுமாற்றமும் கொண்ட தனது மனித சித்தத்தை சர்வ வல்லமையுள்ள அசையாத தேவனுடைய சித்தத்தோடு இணைக்கும் ஒவ்வொருவருக்கும் தூய்மையும் நேர்மையுமான வாழ்க்கை, பசியின் மேலும் இச்சையின் மேலும் வெற்றி கொண்ட வாழ்க்கை சாத்தியமே. பசியின் வல்லமைக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறவர்கள் ஆரோக்கிய வாழ்க்கையின் கொள்கைகளில் போதிக்கப்பட வேண்டும். வியாதி கொண்ட நிலையினாலும் இயற்கைக்கு மாறான ஏக்கங்களினாலும் ஆரோக்கிய கொள்கைகளை மீறுவது மதுபான பழக்கத்திற்கு அஸ்திபாரம் போடுகிறது என்பது அவர்களுக்கு காண்பிக்கப்பட வேண்டும். ஆரோக்கிய கொள்கைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதினால் மாத்திரமே இயற்கைக்கு மாறான தூண்டுதல்களின் மேலிருக்கும் ஏக்கங்களிலிருந்து விடுபடுவதை அவர்கள் எதிர்பார்க்க முடியும். பசியின் கட்டுகளை உடைக்க தெய்வீக வல்லமையோடு சார்ந்திருக்கும் போது அவருடைய சன்மார்க்க மற்றும் சரீர பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து தேவனோடு ஒத்துழைக்க வேண்டும். சீர்திருந்தும்படி முயற்சிக்கிறவர்களுக்கு வேலை ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். உழைக்க முடிந்த எவரும் ஆகாரத்தையும் உடையையும் தங்குமிடத்தையும் இலவசமாக பெறலாம் என்று எதிர்பார்க்க போதிக்கப்படக்கூடாது. தாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இணையானதை தங்கள் நிமித்தமும் மற்றவர்கள் நிமித்தமும் திரும்ப கொடுப்பதற்கு ஏதுவாக சில வழிவகைகள் செய்யப்பட வேண்டும். சுய ஆதரவுக்கு ஏதுவான ஒவ்வொரு முயற்சியையும் ஊக்கப்படுத்துங்கள். இது சுய மரியாதையையும் உன்னத சுதந்திரத்தையும் பலப்படுத்தும். மனதையும் சரீரத்தையும் உபயோகமான வேலையில் ஈடுபடுத்துவது சோதனைக்கு எதிரான பாதுகாப்பாக அவசியம் தேவை. ஏமாற்றங்கள், ஆபத்துகள். விழுந்து போயிருக்கிறவர்களுக்காக ஊழியம் செய்கிறவர்கள் சீர்திருந்துவதை குறித்த வாக்குறுதி கொடுக்கிற அநேகரால் ஏமாற்றமடைவார்கள். அநேகர் தங்கள் பழக்கங்களிலும் வழக்கங்களிலும் மேலோட்டமான மாற்றங்களையே செய்திருப்பார்கள். அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறார்கள். சில காலம் சீர்திருந்தினவர்களாக காணப்படலாம், ஆனால் இருதயத்தில் உண்மையான மாற்றம் இல்லை. அவர்கள் அதே சுய அன்பில் மகிழ்ந்து மதியீனமான இன்பங்களுக்காக அதே பசியோடிருந்து சுய திளைப்பின் அதே வாஞ்சியை கொண்டிருக்கிறார்கள். குணத்தை கட்டும் வேலையை குறித்த அறிவு அவர்களுக்கு இல்லை. எனவே கொள்கை கொண்ட மனிதராக அவர்களை நம்ப முடியாது. பசியையும் உணர்ச்சியையும் திருப்திப்படுத்துவதினால் அவர்கள் தங்களுடைய மன மற்றும் ஆவிக்குரிய வல்லமைகளை தரம் தாழ்த்தி விட்டார்கள். அது அவர்களை பலவீனமாக்குகிறது. அவர்கள் நிலையற்றவர்களாகவும் மாறக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களுடைய உணர்வுகள் சிற்றின்பத்தை நோக்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட மனிதர்கள் பல வேளைகளில் மற்றவர்களுக்கு ஆபத்தின் ஆதாரங்களாக இருக்கிறார்கள். சீர்திருந்தின ஆண்களாகவும் பெண்களாகவும் பார்க்கப்பட்டு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு கபலற்றவர்களை தங்களுடைய செல்வாக்கினால் கெடுக்கும் இடங்களிலும் அமர்த்தப்படுகிறார்கள். மெய்யாகவே சீர்திருந்த வாஞ்சிக்கிறவர்கள் கூட விழுந்து போகும் ஆபத்திற்கு அப்பால் இல்லை. அவர்கள் அதிக ஞானத்தோடும் கூடவே மென்மையோடும் நடத்தப்பட வேண்டும். கீழான நிலையிலிருந்து மீட்கப்பட்டவர்களை புகழ்ந்து உயர்த்துகிற மனநிலை சில வேளைகளில் அவர்களை அழிவிற்கு நடத்தியிருக்கிறது. தங்கள் பாவ வாழ்க்கையின் அனுபவங்களை பொதுவிடங்களில் அறிவிக்கும்படி ஆண்களையும் பெண்களையும் அழைக்கிற பழக்கம் பேசுகிறவர்களுக்கும் கேட்கிறவர்களுக்கும் ஆபத்துகளால் நிறைந்திருக்கிறது. தீய காட்சிகளில் திளைப்பது மனதையும் ஆத்மாவையும் கெடுக்கிறது. மீட்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் அவர்களுக்கு தீங்கு பயக்கும். தங்களுடைய பாவ வாழ்க்கை தங்களுக்கு நிச்சயமான தனி சிறப்பை கொடுத்திருக்கிறது என்று உணர அநேகர் நடத்தப்படுகிறார்கள். கெட்ட பெயரின் மேல் இருக்கிற விருப்பமும் சுயத்தை நம்பும் ஆவியும் ஊக்கப்படுத்தப்பட்டு ஆத்மாவிற்கு சாவுக்குரிய ஆபத்தாகிறது. சுயத்தை நம்பாது கிறிஸ்துவின் இரக்கத்தை சார்ந்திருப்பதால் மாத்திரமே அவர்கள் நிற்க முடியும். மெய்யான மாற்றத்தின் சான்றுகளை கொடுக்கிற அனைவரும் மற்றவருக்காக உழைக்க ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். சாத்தானுடைய சேவையை விட்டு கிறிஸ்துவிற்கு சேவை செய்ய வருகிற ஒரு ஆத்மாவை ஒருவரும் திருப்பி அனுப்ப வேண்டாம். தேவ ஆவியானவர் தன்னோடு போராடுகிறதை குறித்த சான்றை ஒருவர் கொடுக்கும்போது ஆண்டவருடைய ஊழியத்தில் நுழைவதற்கான அனைத்து ஊக்கத்தையும் கொடுங்கள். நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி. யூதா 22. மெய்யாகவே மனம் திரும்பியும் ஊக்குவித்தல் இல்லையெனில் நம்பிக்கையை பற்றி கொள்ள தைரியமின்றி இருக்கிற உதவி தேவைப்படுகிற ஆத்துமாக்களை தேவனிடமிருந்து வரும் ஞானத்தால் ஞானமடைந்தவர்கள் காண்பார்கள். இப்படிப்பட்ட பயந்து மனந்திரும்பின ஒருவரை தங்களது அன்பான தோழமைக்குள் வரவழைக்கும்படி ஆண்டவர் தமது ஊழியக்காரரின் மனங்களில் பேசுவார். அவர்களை பிடித்திருந்த பாவம் எதுவாக இருப்பினும், அவர்கள் எவ்வளவு கீழாக விழுந்திருப்பினும், நொறுங்குண்டு கிறிஸ்துவிடம் வரும்போது அவர் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். பின்னர் அவருக்காக செய்ய ஏதாகிலும் அவர்களுக்கு கொடுங்கள். தாங்கள் மீட்கப்பட்டிருக்கிற அதே அழிவின் குழியிலிருந்து மற்றவர்களை உயர்த்த அவர்கள் விரும்புவார்களெனில் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுங்கள். ஆவிக்குரிய பலம் பெறுவதற்காக அனுபவம் வாய்ந்த கிறிஸ்தவர்களின் தோழமைக்குள் அவர்களை கொண்டு வாருங்கள். எஜமானுக்கு செய்யும் வேலையால் அவர்கள் இருதயங்களையும் கரங்களையும் நிரப்புங்கள். ஒளி ஆத்மாவிற்குள் பிரகாசிக்கும் போது பாவத்துக்குள் முழுவதுமாக கொடுக்கப்பட்டவர்களாக தோன்றின சிலர் ஒரு காலத்தில் தாங்கள் இருந்ததைப் போல இப்போது இருக்கும் பாவிகளுக்காக வெற்றியுள்ள ஊழியர்கள் ஆவார்கள். கிறிஸ்துவின் மேலிருக்கும் விசுவாசத்தினால் சிலர் சேவையின் உயர்ந்த இடங்களுக்கு எழும்பி ஆத்மாக்களை இரட்சிக்கும் பணியின் பொறுப்புகளில் வைக்கப்படலாம். தங்களுடைய பலவீனம் எங்கே இருக்கிறது என்பதை கண்டு தங்களுடைய இயல்பின் கீழ்த்தன்மையை அவர்கள் உணர்கிறார்கள். பாவத்தின் பலத்தையும் தீய பழக்கங்களின் வல்லமையையும் அவர்கள் அறிகிறார்கள். கிறிஸ்துவின் உதவியின்றி தங்களால் வெற்றி கொள்ள முடியாது என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். உதவியற்ற என் ஆத்மாவை உம்மேல் வைக்கிறேன் என்பது அவர்களுடைய தொடர் கூக்குரலாக இருக்கும். இவைகள் மற்றவர்களுக்கு உதவக்கூடும். சோதிக்கப்பட்டு ஏறக்குறைய நம்பிக்கையை முற்றிலும் இழந்தும் அன்பின் செய்தியை கேட்டதினால் இரட்சிக்கப்படும் ஒருவரால் ஆத்ம இரட்சிப்பின் அறிவியலை புரிந்து கொள்ள முடியும். தாந்தானும் இரட்சகரால் தேடப்பட்டு மீண்டும் மந்தைக்குள் கொண்டு வரப்பட்டதினால் எவருடைய இருதயம் கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பினால் நிரம்பி இருக்கிறதோ அவர் தொலைந்து போனவர்களை எவ்விதம் தேடுவது என்பதை அறிவார். அவரால் தேவ ஆட்டுக்குட்டியை பாவிகளுக்கு சுட்டிக்காட்ட முடியும். அவர் கொஞ்சமும் பின்வைக்காமல் தன்னை முற்றிலுமாக தேவனுக்கு கொடுத்து பிரியமானவருக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார். பலவீனத்தில் இருந்தபோது உதவி செய்ய தன்னிடம் நீட்டப்பட்ட கரம் பற்றி பிடிக்கப்பட்டது. அப்படிப்பட்டவர்களின் ஊழியத்தினால் கெட்டுப்போன அநேகர் பிதாவினிடம் கொண்டு வரப்படுவார்கள். பாவ வாழ்க்கையிலிருந்து தூய்மையான வாழ்க்கைக்கு எழும்புவதற்கு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே கட்டளையிடப்பட்ட அவருடைய நாமமே. அப்போஸ்தலர் 4:12 மாபெரும் வல்லமையின் கூறாக இருக்கிறது. இளைப்பாறுதலான நம்பிக்கைக்கு, பாவ இயல்பிலிருந்து விடுதலைக்கு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் யோவான் 7:37 என்று கிறிஸ்து கூறுகிறார். தீமைக்கான ஒரே தீர்வு கிறிஸ்துவின் கிருபையும் வல்லமையுமே. ஒருவருடைய சொந்த பலத்தில் செய்யப்படும் நல்ல தீர்மானங்கள் பிரயோஜனமற்றது. உலகத்தில் இருக்கிற அத்தனை உறுதிமொழிகளும் தீய பழக்கத்தின் வல்லமையை உடைக்காது. தங்களுடைய இருதயங்கள் தெய்வீக கிருபையினால் புதிதாக்கப்படும் வரையிலும் மனிதன் ஒருபோதும் எல்லா காரியத்திலும் இச்சையடக்கத்தை செயல்படுத்த முடியாது. ஒரு நொடி கூட பாவத்திலிருந்து நம்மால் நம்மை காக்க முடியாது. ஒவ்வொரு நொடியும் நாம் தேவனை சார்ந்திருக்கிறோம். ஆத்மாவை சுத்திகரிப்பதில்தான் மெய்யான சீர்திருத்தம் துவங்குகிறது. கிறிஸ்துவின் கிருபை குணத்தை சீரமைக்கும் போதுதான், அந்த ஆத்மாவை தேவனோடு உயிருள்ள ஒரு தொடர்புக்குள் கொண்டு வரும்போதுதான் விழுந்து போனவர்களுக்கான நம்முடைய வேலை உண்மையான வெற்றியை சாதிக்கும். தேவனுடைய பிரமாணங்களுக்கு பூரணமாக கீழ்ப்படிந்த வாழ்க்கையை கிறிஸ்து வாழ்ந்தார். அதில் ஒவ்வொரு மனிதனுக்குமான உதாரணத்தை அவர் வைத்தார். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை அவருடைய வல்லமையினாலும் அவருடைய போதனைகளின் கீழும் நாமும் வாழ வேண்டும். விழுந்து போனவர்களுக்கான நம்முடைய ஊழியத்தில் தேவனுடைய பிரமாணங்களின் கோரிக்கையும் அவருக்கு உண்மையாயிருப்பதன் அவசியமும் மனதிலும் இருதயத்திலும் பதிக்கப்பட வேண்டும். தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் இடையே இருக்கிற குறிப்பிட்ட வேறுபாட்டை காண்பிக்க ஒருபோதும் தவறாதீர்கள். தேவன் அன்பாயிருக்கிறார், ஆனால் அவருடைய கற்பனைகளை மனதார அலட்சியப்படுத்துவதை அவரால் மன்னிக்க முடியாது. உண்மையின்மையின் விளைவுகளிலிருந்து மனிதன் தப்பிக்க மாட்டான் என்பதே அவருடைய அரசாங்கத்தின் சட்டம். அவரை கனப்படுத்துவோரை தான் அவரால் கனப்படுத்த முடியும். இந்த உலகத்தில் மனிதனுடைய நடக்கை அவனுடைய நித்தியத்தை தீர்மானிக்கிறது. அவன் விதைத்த விதமாகவே அவன் அறுக்க வேண்டும். செய்கையை விளைவுகள் பின்தொடரும். பூரண கீழ்ப்படுதலுக்கு குறைவான எதுவும் தேவனுடைய கோரிக்கைகளின் தரத்தை எட்டாது. அவர் தமது கோரிக்கைகளை வரைமுறையற்றதாக விட்டுவிடவில்லை. மனிதனை தம்முடன் இணக்கத்திற்கு கொண்டு வர அவசியமற்ற எதையும் அவர் கட்டளையிடவில்லை. பாவிகளுக்கு அவருடைய குணத்தின் பூரணத்தை சுட்டிக்காட்டி அந்த பூரணத்தை எட்ட கிருபை அளிக்கிற கிறிஸ்துவிடம் அவர்களை நடத்த வேண்டும். மனித இயல்பின் பலவீனத்தின் நிமித்தம் தங்களால் வெற்றி பெற முடியாது என்கிற பயம் மனிதனுக்கு இல்லாமல் இருக்க, இரட்சகர் மனுக்குலத்தின் பலவீனங்களை தம்மீது ஏற்றுக்கொண்டு பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். நம்மை தெய்வீக சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக்க கிறிஸ்து வந்தார். தெய்வீகத்தோடு இணையும் மனுக்குலம் பாவம் செய்யாது என்பதை அவருடைய வாழ்க்கை அறிவிக்கிறது. மனிதன் எவ்விதம் வெற்றி கொள்ளலாம் என்பதை காண்பிக்க இரட்சகர் வெற்றி பெற்றார். சாத்தானுடைய அனைத்து சோதனைகளையும் தேவனுடைய வார்த்தையினால் கிறிஸ்து சந்தித்தார். தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்பினதால் தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய வல்லமை பெற்றார். சோதனைக்காரனுக்கு எந்த அனுகூலமும் கிடைக்கவில்லை என்று எழுதியிருக்கிறதே என்பது ஒவ்வொரு சோதனைக்கும் அவருடைய பதிலாக இருந்தது. அவ்விதமே தீமையை எதிர்த்து நிற்க தேவன் தமது வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 1:4. சூழ்நிலையையோ சுய பலவீனத்தையோ அல்லது சோதனையின் வல்லமையையோ அல்ல, தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை பார்க்க சோதிக்கப்பட்டவரை நடத்துங்கள். அதனுடைய அத்தனை பலமும் நம்முடையதே. சங்கீதக்காரன், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்து கொள்கிறேன். சங்கீதம் 119:11-17 என்று கூறுகிறான். மக்களிடம் தைரியத்தை பற்றி பேசுங்கள். அவர்களை ஜெபத்தில் தேவனிடம் உயர்த்துங்கள். சோதனையால் மேற்கொள்ளப்பட்ட அநேகர் தங்களுடைய தோல்விகளினால் சிறுமைப்பட்டிருக்கிறார்கள். தேவனை அணுகுவது வீண் என்று அவர்கள் உணர்கிறார்கள். ஆனால் இந்த சிந்தனை சத்துருவின் ஆலோசனையே. அவர்கள் பாவம் செய்ததால் ஜெபிக்க முடியாது என்று உணரும் போது அதுதான் ஜெபிக்க வேண்டிய நேரம் என்று அவர்களிடம் சொல்லுங்கள். அவர்கள் அவமானமடைந்து ஆழமாக சிறுமைப்பட்டிருக்கலாம். ஆனால் தங்கள் பாவங்களை அறிக்கையிடும்போது பாவங்களை அவர்களுக்கு மன்னித்து எல்லா அநீதியும் நீங்க அவர்களை சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். தனது ஒன்றுமில்லாமையை உணர்ந்து இரட்சகருடைய நன்மையை முற்றிலும் சார்ந்திருக்கிற ஆத்மா வெளித்தோற்றத்தில் முற்றிலும் உதவியற்றதாக காணப்பட்டிருப்பினும் உண்மையில் மேற்கொள்ளப்பட முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஜெபத்தினாலும் அவருடைய வார்த்தையை ஆராய்வதினாலும் தரித்திருக்கும் அவருடைய சமூகத்தை விசுவாசிப்பதாலும் மனிதரில் மிகவும் பலவீனமானவரும் ஜீவனுள்ள கிறிஸ்துவுடனான தொடர்பில் வாழ முடியும். ஒருபோதும் கைவிடாத தமது கரத்தினால் அவர் அவர்களை பிடித்து கொள்வார். கிறிஸ்துவில் தரித்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவும் கீழ்வரும் வார்த்தைகளை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளலாம். நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். 7:7-8 அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களையெல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். 7:19 என்று அவர் சொல்லலாம். புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். 13:12 நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும் பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். 68:13 என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். எவரை கிறிஸ்து அதிகம் மன்னித்திருக்கிறாரோ அவரை அதிகம் நேசிப்பார். இவர்களே கடைசி நாளில் அவருடைய சிங்காசனத்துக்கு மிக அருகில் நிற்பார்கள். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். 22:4 ஆமீன்.